சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார், அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு வானொலி பெட்டிக்கு முன் இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 1 சாமுவேல் 29:3 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், 1 சாமுவேல் 29:3. அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள் இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாயிருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான். பெலிஸ்தியரின் பிரபுவாகிய ஆகீஸ் தாவீதனிடத்திலே ஒரு குற்றமும் காண முடியவில்லை. ஏனென்றால் அவன் உண்மை உள்ள ஒரு மனிதனாய் இருந்தான். எந்த ஒரு காலகட்டத்திலேயும் ஆகீஸுக்கு குளிபறிக்க தாவீது முற்படவில்லை. தாவீது அப்படிப்பட்ட ஒரு மனிதரும் அல்ல. இந்த நாட்களிலேயும் பரிதாபமான ஒரு காரியம் என்னவென்றால், சில விசுவாசிகளுக்கு விரோதமாக இன்னும் சில விசுவாசிகளே குழி பறிக்கிறார்கள். 1 சாமுவேல் 29:4. அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து, இந்த மனுஷன் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். யுத்தத்தில் இவன் நமக்கு சத்துருவாயிராதபடிக்கு இவன் நம்மோடே கூட யுத்தத்திற்கு வரவேண்டியதில்லை. இவன் எதனாலே தன் ஆண்டவனோட ஒப்புரவாவான்? இந்த மனுஷருடைய தலைகளினால் அல்லவா? இந்த பெலிஸ்தீரின் வார்த்தைகளிலே ஞானம் இருக்கிறது. சவுலோடு கூட தாவீது சமாதான உறவை கொள்வதற்காக பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோடு போரிடும் பொழுது பெலிஸ்தியர்களுக்கு எதிராக அவன் போரிட்டால் அது அவனுக்கு லாபம். இதன் மூலமாக சவுலோடு மனம் பொருந்துவான் என்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே தாவீதை குறித்தும் அவருடைய சூழ்நிலையை குறித்தும் இந்த மனிதர்கள் அறியாதவர்களாய் இருந்தபடியினாலே அவருடைய எண்ணம் சரியானதுதான். வசனம் 5 பாருங்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவோ ஆடி பாடி சொன்னார்கள் என்றார்கள். பெலிஸ்தியர்களின் பிரபுக்கள் தாவீதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். சவுல் தாவீதை மிகவும் பகைக்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவேதான் இந்த சூழ்நிலையை தாவீது தனக்காக பயன்படுத்திவிடக் கூடாது என்று பயந்தார்கள். என்றாலும் ஆகீஸ் தாவீதின் மேலே முழு நம்பிக்கை வைத்திருந்தான். வசனங்கள் 6-7. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்கும் வரத்துமாயிருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. ஆகையால் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் உன்மேல் தாங்கள் அடையாதபடிக்கு இப்போது சமாதானத்தோட திரும்பி போய்விடு என்றான். ஆகீஸுக்கு தாவீதின் மேலே உத்தமன் என்ற நம்பிக்கை இருந்தாலும் மற்றவர்கள் தாவீது தங்களோடு வர விரும்பவில்லை. எனவே பெலிஸ்தருக்குள்ளே ஒரு ஒற்றுமை காணப்படத்தக்கதாக ஆகீஸ் தாவீதினிடத்திலே அவரை விட்டு போய்விடும்படியாய் கேட்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, இது தேவனுடைய செயலே அன்றி வேறல்ல. தனக்கு சொந்தமான ஜனங்களுக்கு விரோதமாகவே யுத்தம் செய்யும் சூழ்நிலையிலிருந்து தாவீது விடுவிக்கப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ வேளைகளிலே நாம் ஒரு பெரிய தவறை செய்யும் சூழ்நிலையிலே இருக்கும்பொழுது கர்த்தர் நம்மை விடுதலை செய்திருக்கிறார் இல்லையா? அதை அடிக்கடி நினைவு கூர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். 1 சாமுவேல் 29:8. தாவீது ஆகீசை நோக்கி, ஏன், நான் செய்தது என்ன? நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியனிடத்தில் கண்டுபிடித்தது என்ன என்றான். இந்த வேளையிலே சவுல் ராஜா தாவீதுக்கு எதிரியாக இருந்தாலும் தாவீது தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு விரோதமாக எழும்ப போவதில்லை. ஆனால் தாவீது விசுவாச குறைவினாலே இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே வருகிற பொழுது தேவனுடைய சித்தத்திற்கு வெளியேயும் காலடி எடுத்து வைக்க முடியும். அவருடைய வாழ்க்கையிலே பாவம் பிரவேசிக்க வாய்ப்பு கொடுத்தது போல் ஆகிவிடும். அருமையானவர்களே, இந்த சத்தியம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நீங்களும் ஒரு விசுவாசியாக இருக்கலாம், ஆனால் ஒரு விசுவாசி கர்த்தருடைய சித்தத்திற்கு வெளியே காலடி எடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் தங்கள் ரட்சிப்பை இழந்து போகிறதில்லை, ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வரும். 2வது உலக மகா யுத்தத்திற்கு பிறகு ஒரு மனிதன் ஊழியர் ஒருவரிடத்திலே வந்தான். படையிலிருந்து அவன் வெளியே வரும்பொழுது ஒரு இளைஞனாயிருந்தான். அவன் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கும்பொழுது ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணை திருமணம் செய்தான். அந்த நாள் முதல் அவனுடைய வாழ்க்கை ஒரு நரகமாயிற்று. அவனுடைய சூழ்நிலையை பொறுத்தமட்டிலேயும் அந்த மனைவியினிடத்திலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும். அந்த பெண்ணே உன்னை விட்டு கடந்து செல்ல வேண்டுமென்றால் அவள் போகும்படியாக விட்டுவிடு. நீ தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே வந்தபடினாலே இது நடைபெற்றது என்பதை விவரித்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சித்தத்தை விட்டு வெளியே காலடி எடுத்து வைக்கும் பொழுது அவர்களுடைய ரட்சிப்பை இழந்து போகிறதில்லை. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட ஏதாவது ஒரு காரியம், இதை நான் பெற்றுக் கொள்ளாமல் இருந்திருந்தால் நலமாயிருக்குமே என்று எண்ணச் செய்யும் காலம் வரும். கர்த்தருடைய சித்தத்திற்கு வெளியே நீங்கள் செல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை உண்டு. தாவீதும் கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே வந்தார். ஒரு பெரிய பிரச்சனையிலே பாவத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் கர்த்தர் அங்கே தாவீதை காத்தார். 1 சாமுவேல் 29:11. அப்படியே தாவீது அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தரின் தேசத்திற்கு திரும்பி போக புறப்பட்டான். பெலிஸ்தரோவெனில் இஸ்ரேலுக்கு போனார்கள். இஸ்ரேல் வடக்கு பக்கத்திலே இருக்கிறது. பாலஸ்தீன வரைபடம் வைத்திருப்பீர்கள் என்றால் அதை நீங்கள் சற்றே பாருங்கள். அப்பொழுது அங்கே என்ன நடைபெறுகிறது என்பதை நீங்கள் இன்னும் சற்று தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இஸ்ராலோன் பள்ளத்தாக்கு பக்கத்திலேதான் இஸ்ரேல் இருக்கிறது. சொல்லப்போனால் அது இதன் ஒரு பங்காய் இருக்கிறது. வேதவசனத்தின்படி அர்மகெதோன் யுத்தம் நடைபெறப்போகிற இடம் அதுதான். இந்நாட்களிலே அது செழிப்பான ஒரு பள்ளத்தாக்காய் இருக்கிறது. இப்பொழுது பெலிஸ்தியர்கள் இஸ்ரேலுக்கு போகும்பொழுது தாவீதும் அவனுடைய மனிதர்களும் சிக்லாக்கு செல்கிறார்கள். என்றாலும் இது மகிழ்ச்சியான ஒரு வீடு திரும்பல் அல்ல. இப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் தங்கள் வீடுகளை விட்டு வெகு தூரத்திலே இருக்கிறார்கள். இப்பொழுது அமலேக்கியர்கள் பெலிஸ்தியர்களுடைய தேசத்திற்குள்ளே வந்து சிக்லாக்கை அழிக்கிறார்கள். சிக்லாக்கு பாலஸ்தீன தேசத்தின் தென்புறத்திலே இருக்கிறது. பேர்சபாவுக்கும் தென்பக்கத்திலே இருக்கிறது. அது பெலிஸ்தியர்களுடைய தேசத்திலே இருக்கிறது. பாருங்கள், 1 சாமுவேல் 30:3. தாவீதும் அவன் மனுஷரும் 3வது நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். தங்கள் குடும்பத்தோடு கூட மீண்டுமாக இணையும்படியாக வரும்பொழுது சிக்லாக்கை அமலேக்கியர்கள் கொள்ளையடித்து அக்கினியினாலே சுட்டரித்து போட்டுவிட்டார்கள். இங்கேதான் தாவீதின் மனைவிகளும் தாவீதோடு இருந்தவர்களின் குடும்பங்களும் தற்காலிகமாக தங்கியிருந்தது. அவர்கள் தங்கள் மனைவிகளையும் குழந்தைகளையும் இழந்தவர்களாய் நின்றார்கள். இப்பொழுது அவர்களை பொறுத்தமட்டிலேயும் அவர்களுக்கு அருமையானவர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றே எண்ணுகிறார்கள். வசனம் 4:5 பாருங்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். இது தாவீதுக்கு ஒரு பெரிய அடியாகவும் மிகுந்த துக்கமாயும் இருந்தது. அங்கே காணாமல் போன மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே தாவீதினுடைய மனைவியாகிய அபிகாயிலும் உண்டு. ஞாபகம் இருக்கிறதா? அபிகாயில் செல்வந்தனான ஆனால் மூடனான மனிதனின் மனைவியாயிருந்தால் அவனுடைய மரணத்திற்கு பிறகு தாவீது அவளை தன்னுடைய மனைவியாக சேர்த்துக் கொண்டான். தாவீதின் வாழ்க்கையிலே ஒரு நல்ல பகுதி அவள் என்று சொல்லலாம். அவனுக்கு ஆசீர்வாதமாய் இருந்த ஒரே பெண் அபிகாயில்தான். 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது உண்மையாகவே மிகவும் ஒடிந்து போன ஒரு நிலைமையிலே இருந்தார். தாவீதுக்கு அருமையானவர்களை இழந்ததினாலே மட்டுமல்ல, தாவீதினுடைய ஜனங்களை அவரை கல்லறிய வேண்டும் என்று பேசினார்கள். தாவீது அங்கே தலைவனாய் இருந்தபடியினாலே சில்லாக்கை விட்டு பெலிஸ்தரிடத்திலே சென்றதினாலேதான் இந்த விளைவு வந்தது என்று குற்றம் சாட்டுகிறார்கள். ஆம், தாவீது செய்தது பெரிய தவறுதான். அநேகர் தாவீதை குறித்து யோசிக்கும் பொழுது அவன் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன், கோலியாத்தை கொண்டவன் என்பதை நினைக்கிறார்கள். மேலும் தாவீதை குறித்து மனதிலே அவர்களுக்கு இருக்கும் காரியம் பத்சேபாளோடு தாவீது செய்த பாவம்தான். அநேகர் உணராத ஒரு உண்மை என்னவென்றால், தாவீதும் நம்மைப் போல சாதாரணமான ஒரு மனிதன் என்பதை மறந்து போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பல தவறுகளை நாம் செய்திருப்பது போல தாவீதும் செய்தார். இஸ்ரவேலை விட்டு தங்கும்படியாக பெலிஸ்தேருடைய தேசத்திற்கு போனது தவறான ஒரு காரியம்தான். இப்பொழுது தாவீதினுடைய ஜனங்களே அவரை கல்லறிய ஆயத்தமாகிறார்கள். ஏனென்றால் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசத்தினாலே இருக்கிறார்கள். இங்கே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் தங்கள் மனைவிகளுக்காக கவலைப்பட்டது போல தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் மனைவிகள் எல்லாரையும் கொலை செய்திருப்பார்கள் என்றே எண்ணுகிறார்கள். ஆனால் பிள்ளைகள் உயிரோடு இருப்பார்கள் என்று நம்புகிறார்கள். தாவீது இந்த பிரச்சனைகளுக்கு இடையே நெருக்கப்பட்ட ஒருவராய் இருந்தார். தனக்கு அருமையானவர்களை இழந்து போன கஷ்டம் ஒருபுறம், மறுபக்கம் தாவீதோடு கூட இருந்தவர்களே தாவீதை கல்லறிய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். எனவே இப்பொழுது தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். இது மிகவும் அருமையான ஒரு வாக்கியம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சூழ்நிலைகள் நமக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாமல் போகலாம். தாவீதை போல இருளான சூழ்நிலைகளிலே நம்மை பல சமயங்களிலே நாம் பார்க்கலாம். நம்மை சுற்றி பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலை முழுவதும் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையாய் இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன? சோர்ந்து போக வேண்டுமா, அல்லது நம்முடைய முயற்சிகளை எல்லாம் விட்டுவிட வேண்டுமா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் நாம் கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வேளைகளிலே நாம் கர்த்தரை நோக்கி திரும்புவோமாக. சில நேரங்களிலே நாம் கர்த்தரை நோக்கி திரும்பும்படியாக தேவன் நம்மை இப்படிப்பட்ட நிலைமைகளுக்குள்ளே அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உண்மை உள்ளவர் என்பதை காட்ட விரும்புகிறார். இப்படிப்பட்ட நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளிலேதான் தாவீது மிக சிறப்பான சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது நீங்கள் அதிகமாக வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம். தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார். 1 சாமுவேல் 30:7 பாருங்கள். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். ஏபோத் என்பது பிரதான ஆசாரியனின் உடையின் ஒரு பகுதி. இது ஜபத்தை குறித்து பேசுகிறது. ஒரு ஆசாரியன் உடுத்தியிருக்கும் உடைகளுக்கு மேலேயே இது அணியப்பட்டிருக்கும். ஏபோத் அணிந்திருப்பதனாலே ஆசாரியன் தனியாக வித்தியாசமானவனாக காணப்படுவான். தூப பீடத்தண்டை அவன் சேரும்பொழுது இந்த உடையை அணிந்திருப்பான். அதிலே இரண்டு கற்கள் உண்டு. ஒன்று இடது தோளிலும் ஒன்று வலது தோளிலும் இருக்கும். அவற்றிலே இஸ்ரவேலரின் 12 நாமங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். இதன் பொருள் என்னவென்றால், பிரதான ஆசாரியன் இஸ்ரவேலரை தனது தோள்களிலே சுமந்தவராக ஜப பீடத்தண்டை வருகிறார். இது பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் கூறும் ஒரு சாட்சியாயிருக்கிறது. அவரே நம்மை தமது தோள்களிலே சுமக்கிறார். காணாமல் போன ஆட்டை தோளிலே சுமந்து வந்த நிகழ்ச்சியே இயேசு கூறினார் இல்லையா? அங்கே அந்த மெய்ப்பன் செய்தது என்ன? தன்னுடைய தோள்களிலே அந்த காணாமல் போன ஆட்டை போட்டுக் கொண்டு வருகிறான். அருமையானவர்களே, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் இப்பொழுது எங்கே இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் வந்து உங்களையும் தமது தோள்களிலே சுமந்து செல்ல ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். 1 Samuel 30:8 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஜெபத்தின் உடையாகிய ஏபோத்தோடு தாவீது கர்த்தரிடத்திலே வழிநடத்தலை கேட்கிறார். தாவீதுடைய பிரதான ஆசாரியனிடத்திலே அதை கேட்கிறார். அந்த ஆசாரியனே தாவீதின் மெய்ப்பனாய் இருக்கிறார். இப்பொழுது தன்னுடைய மனைவிகளையும் மற்ற குடும்பங்களையும் பிடித்துச் சென்றவர்களுக்கு பின் செல்லும்படியாக கர்த்தர் தாவீதை வழிநடத்தினார். 1 Samuel 30:9-10 அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். சில்லாக்கிலே உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துச் சென்று விட்டபடியினாலே இவர்கள் மிகவும் பலவீனமானவர்களாய் இருக்கிறார்கள். 200 மக்களால் தொடர்ந்து செல்ல முடியாமல் போய்விடுகிறது. 11 ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து. தங்கள் எதிராளிகளுக்கு பின்னாலே செல்லும்பொழுது அங்கே ஒரு எகிப்தியனை கண்டெடுக்கிறார்கள். அவன் சுகவீனமாயிருக்கிறான். அமலேக்கியர்களின் தலைவர்களிலே ஒருவனுக்கு வேலைக்காரனாய் இருந்தான் என்பதையும் வெளிப்படுத்துகிறான். அவன் சுகவீனமாயிருந்தபடினாலே மறிக்கும்படியாக விட்டுவிட்டு செல்லப்பட்டு விட்டான். அவர்கள் எந்த பக்கமாய் சென்றிருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும். தன்னை தன்னுடைய எஜமானிடத்திலே ஒப்புக் கொடுக்காமல் தாவீது இருந்தால் அவர்கள் எங்கே சென்றார்கள் என்பதை சொல்லுவேன் என்கிறான். தாவீதும் அவனுக்கு உறுதி அளிக்கிறார். சிக்லாக்கை எரிக்கும்பொழுது என்னையெல்லாம் நடைபெற்றது என்பதை கூட இந்த எகிப்தியன் தாவீதுக்கு விவரமாக கூறியிருக்க வேண்டும். தொடர்ந்து அமலேக்கியரில் தங்கியிருந்த இடத்திற்கு கூட்டிச் செல்கிறான். இப்பொழுது அவர்கள் எதிர்பாராத மாலை வேளையிலே அவர்கள் மேலே படையெடுத்து அவர்கள் கொள்ளையாடி கொண்டு வந்ததை எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டார்கள். 1 Samuel 30:16-17 பாருங்கள். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறிய அடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. உயிர் தப்ப ஓடி செல்ல அவர்களுக்கு ஒட்டகங்கள் இருந்தபடினாலே அந்த 400 வாலிபர்கள் மட்டும் தப்பிக் கொள்கிறார்கள். யுத்தம் முடிந்தபொழுது தாவீது தன் ஜனங்களோடும் அவர்கள் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட சில்லாக்கு திரும்புகிறார். அது மட்டுமல்ல, அந்த மனிதர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் கூட திருப்பிக் கொண்டார்கள். மேலும் ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். இப்பொழுது தாவீதின் ஜனங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் உண்டாகிறது. அதாவது, தாங்கள் கொண்டு வந்த கொள்ளையிலே விடாய்த்து போன 200 பேருக்கும் கொடுக்க வேண்டுமா இல்லையா என்பதுதான் அந்த பிரச்சினை. நீதியும் நேர்மையுமான ஒரு அடிப்படை கொள்கையை தாவீது கொடுக்கிறார். அதாவது, தங்களால் யுத்தத்திற்கு வர முடியாமல் போன 200 பேருக்கும் கூட கொள்ளையிலே பங்கு கொடுக்க வேண்டும். இப்பொழுது நாம் 31 பார்ப்போம். 1 Samuel இறுதி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் செய்கிறார்கள். இப்பொழுது தாவீது பெலிஸ்தியர் பக்கம் இருந்து இஸ்ரவேலருக்கு எதிராக நடைபெறும் யுத்தத்திலே இணையவில்லை. ஏற்கனவே நாம் பார்த்தது போல தேவன் தலையிட்டு பெலிஸ்தியர்களின் பிரபுக்கள் மூலமாகவே தாவீதையும் அவனோடு இருந்தவர்களையும் அனுப்பிவிட்டார். எனவே தாவீது சிக்லாக்கு வந்தான். அங்கேதான் பட்டணம் கொள்ளையடிக்கப்பட்டதையும் தீயிலிடப்பட்டதையும் மனைவி பிள்ளைகள் எடுத்துச் செல்லப்பட்டதையும் கண்டு பின் சென்று வெற்றி கொண்டு எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார்கள். தாவீதும் அவனுடைய ஜனங்களும் அமலேக்கியர்களை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேலர் பெலிஸ்தியர்களுக்கு முன்னாக முறிந்து ஓடினார்கள். அவர்கள் யுத்தத்திலே தோல்வி கண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருந்தார்கள். ஞாபகம் இருக்கிறதா, பெலிஸ்தியர்கள் யுத்தத்திற்கு வந்தபொழுது சவுல் தேவனிடத்திலே விசாரித்தபொழுது தேவன் அமைதியாயிருந்தார். இந்த காரணத்தினாலேதான் சவுல் அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை தேடி சென்றார். அவர் செய்த கலகத்தினாலும் அவருடைய வாழ்க்கையின் பாவத்தினாலும் தேவன் சவுலுக்கு பதில் கொடுக்கவில்லை, அவரை பாதுகாக்கவும் இல்லை. தேவன் சவுலோடு இருந்த நாட்களிலேயும் சவுலோடு பேசின வார்த்தைகளுக்கு சவுல் கீழ்ப்படியாமல் போனபடினாலே இப்பொழுது தேவன் அமைதியாகிவிட்டார், தனது பாதுகாவலையும் விலக்கிக் கொண்டு விட்டார். பாருங்கள், 1 சாமுவேல் 31:1. பெலிஸ்தேர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தேருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். யுத்தத்தின் ஆரம்ப கட்டத்திலே இஸ்ரவேலர் பெலிஸ்தேர் முன்னாலே முறிந்து விழுந்தார்கள். 2-3 பாருங்கள். பெலிஸ்தேர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபிநதாபையும் மல்கி சூகாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு. இது சவுலின் வாழ்க்கையின் இறுதியின் ஆரம்பம். நான் சவுலின் மேலே வில்லை எய்கிறேன் என்பதை அறியாமல் யாரோ எய்த அம்பினாலே அவன் மிகவும் காயப்பட்டான். பரிதாபமான ஒரு காரியம் என்னவென்றால், யோனத்தானும் இந்த யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டு விடுகிறான். இது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். ஏனென்றால் முன்பு ஒரு சமயத்திலே யோனத்தான் பெலிஸ்தீர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்தபொழுது அவனே 250 எதிரிகளை வீழ்த்தினான். எனவே இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களிலே யுத்த புருஷர் எவ்வளவு குறைவாக இருந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. கர்த்தர் தலையிடாமல் இருந்திருப்பார் என்றால் யோனத்தானும் தாவீதுமே எதிர் எதிர் அணிகளிலே இருந்திருப்பார்கள். இப்பொழுது நாம் பார்க்கிறது போல சவுல் காயப்படுகிறான். 4 பாருங்கள். தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதனால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். மிகவும் காயப்பட்டவனாக சவுல் தன்னை கண்டபடியினாலே எதிரிகள் வந்து தன்னை கொலை செய்து தன்னை ஏளனம் பண்ணக்கூடாது என்பதை சிந்திக்கிறான். ஏற்கனவே நான் பார்த்தது போல சவுல் பெருமை உள்ளவனாகவும் தன்னை ஒரு பெரிய மனிதனாகவும் எண்ணிக்கொள்கிறான். அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு வருகிறது என்பதை அவன் அறியவில்லை. அவனுடைய ஆயுததாரியோ அவனை கொலை செய்வதை குறித்து பயப்படுகிறான். எனவே சவுல் தனது சொந்த பட்டயத்தை நட்டு அதன் மேல் சாய்கிறான். அவன் தற்கொலை செய்வது போல தெரிகிறது. பாருங்கள், 1 சாமுவேல் 31:5-9 வாசிக்கிறேன். சவுல் செத்துப்போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்துப்போனான். அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்துப்போனார்கள். இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்துப்போனார்கள் என்றும் பள்ளத்தாக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தேர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களை உறிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் 3 குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தேர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி. கவனித்தீர்களா? சவுலுடைய ஆயுதங்களை எடுத்து பெலிஸ்தியர் தேசத்தில் எங்கும் சுற்றி அனுப்புகிறார்கள். ஞாபகம் இருக்கிறதா, தாவீது கோலியாத்திற்கு விரோதமாய் செல்லும் பொழுது இந்த உடைகளைத்தான் உடுத்தும்படியாக சவுல் கூறினான். ஏனென்றால் தனது உடைகளோடு கூட தாவீது கோலியாத்தை மேற்கொண்டிருப்பான் என்றால் அந்த உடைகள்தான் அதற்கு காரணம் என்று கூறியிருப்பான். அது மட்டுமல்ல, மற்றொரு யுத்தத்திலே யோனத்தான் வெற்றி பெற்ற பொழுது அதனுடைய புகழையும் தானே எடுத்துக்கொண்டு எக்காலம் ஓதினான். வசனங்கள் 10-13 பாருங்கள். அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீலேயா தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாரிகள் எல்லாரும் எழுந்து ராம் முழுதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்திலிருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 உபவாசம் பண்ணினார்கள். இதோடு கூட 1 சாமுவேலின் புத்தகம் நிறைவடைகிறது. சவுலின் மரணத்தை குறித்த சில உண்மைகளை 2 சாமுவேலின் புத்தகத்திலேயும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சவுல் ஒரு காலத்திலே அமலேக்கியர்களை தப்பவிட்டான். அதற்காக சாமுவேல் சவுலை கடிந்து கொண்டார். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்றார். கர்த்தர் கீழ்ப்படிதலையே விரும்புகிறார். ஆனால் சவுலின் இருதயமோ தேவனுக்கு அடிபணியவில்லை. இங்கே சவுல் பெலிஸ்தியரோடு கூட யுத்தம் செய்தாலும் இறுதியாக அவன் தப்பவிட்ட அமலேக்கியனே தாவீதை கொலை செய்கிறான். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பெலிஸ்தியர்கள் அளவா சவுலை கொண்டார்கள், அல்லது அவன் தன் பட்டயத்தில் அளவா விழுந்து செத்தான் என்று கூறலாம். ஆனால் இதை குறித்த விபரங்களை இரண்டு சவுலின் புத்தகத்திலே கற்றுக்கொள்வோம். அருமையானவர்களே, சவுலினுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே முதலாவது கர்த்தர் அவனோடு பேசுவதை நிறுத்தினார். இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தோல்வியையும் மரணத்தையும் தழுவினான். கர்த்தர் நம்மோடு உறவு கொண்ட ஒருவராயிருப்பார் என்றால் தொடர்ந்து நமக்கும் அவருக்கும் உள்ள ஐக்கியம் முறிந்து போகாதபடி அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களிலேயும் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு கீழ்ப்படிவதையே வாழ்க்கையிலே பிரதானமாக கொண்டு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று சாமுவேலின் புத்தகத்தை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் சவுல் கீழ்ப்படியாமல் அழிவை சந்தித்தான் என்பதை நாம் ஆழமாய் நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக நாம் பல காரியங்களை செய்யலாம். அதைவிட அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு பூரணமாய் கீழ்ப்படிவது மிகவும் முக்கியமானது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்திலாவது ஆண்டவர் நம்மிடத்திலே தெளிவாக சொல்லியும் நாம் கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் இன்றே நம்மை தாழ்த்தி அவர் கோப்பு கொடுத்து புதிய ஒரு தீர்மானம் செய்வோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, பலமுறை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் என்னென்ன காரியங்களை குறித்து நாங்கள் கீழ்ப்படியும்படியாய் நீர் பேசிக் கொண்டிருக்கிறீரோ அந்த காரியங்களிலே எதற்காவது நாங்கள் இன்னமும் கீழ்ப்படியாமல் இன்னும் ஒரு மாதம்தான், இந்த ஒரு முறைதான் என்று தொடர்ந்து போய்கொண்டே இருப்போம் என்றால் கர்த்தாவே, நீரங்களை மன்னித்து மீட்டெடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இனி இந்த காரியத்திலே நான் கர்த்தருடைய சித்தத்தையே செய்வேன், பூரணமாய் கீழ்ப்படிவேன் என்று தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் கர்த்தர் இப்பொழுது ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். தகப்பனே, கீழ்ப்படியாமையினாலே நீர் எங்களோடு பேசும் அந்த சிலாக்கியத்தை நாங்கள் இழந்து போய்விடாதபடி எங்களை முடிவு பெரியதும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6.